الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل أمة جعلنا منسكا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلموا وبشر المخبتين وقال أيضا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرناها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين وقال أيضا فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم
صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم من وجد سعة فلم يضحي فلا يقربن مصلانا رواه أحمد وعن جابر بن عبد الله رضي الله عنه قال نحرنا مع رسول الله صلى الله عليه وسلم عام الحديبية البدنة عن سبعة والبقرة عن سبعة أخرجه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم உலகத்தை படைத்து பருகாலத்தில் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸ சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவருக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், சாபிஈங்கள், தபாஈங்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ வாழ்கிறார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸ சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானா. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸ சுப்ஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறார்களோ அத்துணை விடயங்கள் இருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த நாள் இதற்கு பின்னால் தொடர்ந்து வரக்கூடிய மூன்று அல்லது நான்கு அல்லது ஐந்து நாட்கள் உலகத்திலே சரித்திரத்தை நிலைநாட்டிய சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய நாட்களாகவும், அது மட்டுமில்லாமல் உலகத்திலே வாழக்கூடிய நாம் என்னென்ன சிறப்புக்குரிய நாட்களை எல்லாம் கடத்திருக்கிறோமோ, லைலத்துல் கத்ருடைய இரவு என்று எத்தனை இரவுகளை கடத்திருப்போம், ரமலானுடைய மாதம் என்று எத்தனையோ ரமலானுடைய நாட்களை நாங்கள் அடைந்து அதிலே அமல்களை செய்திருப்போம். இப்படியாக துனியாவிலே நாம் கடத்திய எல்லா நாட்களை விடவும் சிறந்த நாட்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக வர்ணிக்கப்பட்ட துல் ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களின் அந்த கடைசி இறுதி 2 நாட்களை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்திலே ஒரு சில நேரங்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு ஏனைய அந்த நேரங்களை விட அந்த நேரங்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்று சில நேரங்கள் மார்க்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. لا يرد الدعاء بين الاذان والاقامه مؤذن اذان சொல்லி அவர் இகாமத் சொல்லக்கூடிய சுமார் அந்த 10 நிமிடமோ அல்லது அதற்கு இடைப்பட்ட நேரமோ இது துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். இது போன்று மார்க்கத்திலே நிறைய நேரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சிறந்த நேரங்கள் என்று நாட்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இது சிறந்த நாட்கள், சையது ஐயாம், வெள்ளிக்கிழமையுடைய நாள், இது தனி சிறப்புக்குரிய நாள். இப்படியாக இரவுகளை பற்றியெல்லாம் குர்ஆன் பேசுகிறது, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட ஓர் இரவுக்கு அல்லாஹ் தனிப்பட்ட சிறப்பை கொடுத்திருக்கிறான் என்றால், மார்க்கத்திலே இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில நேரங்களுக்கு மதிப்பு உண்டு. சில நேரங்களுக்கு மதிப்புகளை ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் துல் ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் இது மிகவும் சிறப்புக்குரிய நாள். அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களிலே சத்தியம் செய்திருக்கிறார். எல்லா முஃபஸ்ஸிரீன்களுடைய ஏகோபித்த கருத்து, சூரா ஃபஜ்ருடைய ஆரம்பத்திலே சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத்து, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், 10 நாட்களின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது அது துல் ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் தான் என்ற கருத்திலே எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஐயாமும் மஹ்லூமாத், ஐயாமும் மஹ்லூமாத், குறிப்பிட்ட நாட்கள் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவிலே அவன் வர்ணித்தது இந்த 10 நாட்களையும் தான். இப்படியாக மிகப்பெரிய சிறப்புகள் இந்த நாளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே இருக்கக்கூடிய நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய நாட்கள் ஐயாமு துனியா, துனியாவிலே இருக்கக்கூடிய எவ்வளவு சிறந்த நாட்கள் இருந்தாலும் துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த நாட்களை விட துனியாவிலே சிறந்த நாட்கள் இருக்க முடியாது. அவரது சிறப்புகள் சொல்லப்பட்ட மாதத்தின் ஆரம்ப பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த மாதத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு, ஏன் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம், அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அந்த அமலை நாங்கள் செய்கிறோம், இந்த அமலின் மர்மம் தான் என்ன? ஏன் இந்த அமல் மார்க்கத்திலே சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேடிக்கொண்டு போனால் மிக ஆச்சரியமான, எங்களுடைய அகல் புத்தி ஏற்றுக்கொள்ளாத சில மறைமுகமான விடயங்களை அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உல் ஹிஜ்ஜாவுடைய அமலிலே வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் நாம் சொல்வதுண்டு, நாம் ஒரு அடிப்படையை எப்பொழுதும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இந்த மார்க்கம் இருக்கிறது, இதிலே யாருக்கும் இந்த குறையும் காண முடியாது. மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு அற்பமான செயலாக இருக்கட்டும், மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு காரியமாக இருக்கட்டும், இதற்கும் ஒரு அடிப்படை இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு தஆலா இந்த மார்க்கத்தை எப்படி அமைத்தான் என்றால், இதனுடைய ஆரம்ப சில விடயங்களை சொன்னால், இது ஐயாவுடைய அமருடைய பாரத்தை, அதனுடைய அந்த வெயிட்டை எங்களுக்கு லேசாக விளங்கிக் கொள்ள முடியும். மனிதர்களுடைய நேர்வழிக்காக அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய காலங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். புகாரியுடைய ரிவாயத், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தை விட்டு போய் 600 வருடங்களுக்கு பின்னால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகிறார்கள். அந்த நபிமார்களுடைய வருகைகள் வித்தியாசமாக இருந்தாலும் அவர்களுடைய காலத்திலே பின்பற்றப்பட்ட மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேறு நூல் வித்தியாசமாக இருந்தாலும் ஏதோ ஒரு தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்பொழுது தௌராத்தை யாருக்கும் பின்பற்ற முடியாது, அது முஹர்ரமாக்கப்பட்ட வேதம். ஜபூரைத்தான் நான் பின்பற்ற போகிறேன், அதுவும் அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்ட வேதம் என்று யாருக்காவது ஜபூரை பின்பற்ற முடியாது. அது அந்த நபிமார்கள் சென்றவுடன் அவர்களுடைய வஃபாத்துடன் அவைகளெல்லாம் முற்று பெற்றுவிட்டது. ஆனாலும் இப்பொழுது குர்ஆனிலே என்னென்ன சட்டதிட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சட்டதிட்டங்கள் ஏற்கனவே தௌராத்துகளிலேயும் சொல்லப்பட்டிருக்கும், இன்ஜீலிலேயும் அல்லாஹ் சொல்லியிருப்பான். மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்திலே சில ஷரியத்துடைய சட்டங்களை ஆக்கியிருக்கிறேன். அந்த சட்டங்கள் வெறும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக மட்டும் வந்ததல்ல, ஏனைய நபிமார்கள் செய்த சில சுன்னாக்களையும் உங்களுக்கு நான் சுன்னத்தாக்கியிருக்கிறேன். ஷரஅலகும் மினத்தீன் மா வஸ்ஸா பிஹி நூஹா வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வமூஸா. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சில சுன்னாக்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டி வரும். செய்த சில சுன்னாக்களையும் நீங்கள் எடுக்க வேண்டி வரும். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சில சுன்னாக்களையும் பின்பற்ற வேண்டி வரும். ஏனென்றால் அநேகமானவர்கள் நினைத்திருக்கிறார்கள், யாரும் தவறாக நினைக்கக்கூடாது, கொள்கை சார்ந்த ஒரு குத்துபாவோ அல்லது தனிப்பட்ட ஒரு கருத்தை திணிக்கக்கூடிய ஒரு அமைப்போ அல்ல, மக்கள் தெரியாமல் இருப்பதனால் மார்க்கத்துடைய சில அடிப்படைகளை உசூல்களை விளங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் அனைவர்களும் எதை பேசுவோம் என்றால் அது குர்ஆனும் சுன்னாவும் என்று பேசுவோம். இதுல உலகத்தில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை, உலகத்தில் யாருக்கும் இதுல மாற்று கருத்தில்லை. எங்களுடைய அடிப்படை கிதாபுல்லாஹி வஸ்ஸுன்னதி, குர்ஆனும் சுன்னாவும். குர்ஆன்ல இல்லாத ஒன்றை, சுன்னாவிலேயும் சொல்லப்படாத ஒன்றை நிச்சயமாக நாங்கள் ஏற்க மாட்டோம். இது எங்களுடைய அடிப்படை. ஆனால் இந்த சுன்னாவுடைய வரையறையை விளங்குவதுதான் பிரச்சனை, இந்த அடிப்படையை விளங்குவதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அநேகமானவர்கள் நாங்கள் யோசித்திருக்கிறோம், மார்க்கத்திலே நாம் பின்பற்றக்கூடிய எல்லா சுன்னாக்களும் ரசூலுல்லாவின் மூலமாகத்தான் வந்தது. இதற்கு ஒரு விகிதாச்சாரம் சொல்வதாக இருந்தால், 90% ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்ற சுன்னாவை தான், அவர்களுக்கு அல்லாஹ் வஹியாக சொல்லப்பட்ட அல்லாஹ் கொடுத்த சுன்னாவை தான் ஏற்கிறோம், அதுல மாற்றுகிறது இல்லை. என்றாலும் எங்களுக்கு தெரியாமையே நாம் நிறைய சுன்னாக்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சுன்னத்துகள் அல்ல, அவர்களுக்கு முன்னால் நபிமார்கள் செய்த துன்னாக்களை ரசூலுல்லாஹ் பின்பற்றினார்கள். அந்த துன்னாக்களுடைய அடிப்படை வேறொரு நபியாக இருக்கும். அந்த நபி செய்த சுண்ணாவை ரசூலுல்லாஹ் செய்து வைப்பார். அதையே நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருப்போம். இதற்கு சில உதாரணங்களும் சொல்ல முடியும். தஹ்வீலுல் குபிலா, ஆரம்பத்திலே மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லாஹ்தான் குபிலாவாக ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆக்கப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் பிறக்கவும் இல்லை. இப்பொழுது அந்த குபிலா இருக்கும் பொழுது ஜெருசலம் பைத்துல் மக்திஸ் குபிலாவாக ஆக்கப்பட்டது. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் மக்திஸ் குபிலாவாக மாற்றப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஒரு ஆசை ஏற்படுகிறது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுத மஸ்ஜிதுல் ஹராம் திரும்ப குபிலாவாக ஆக்கப்படக்கூடாதா? அதையே அல்லாஹ் குபிலாவாக ஆக்கினால் நன்றாக இருக்குது என்ற ஒரு ஆவல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோன்ற, இஸ்ப வஹி இறங்காதா என்று நபி அவர்கள் வானத்தை நோக்கி தங்களுடைய பார்வையை புரட்டி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் வஹியை இறக்கினான். அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்றான், நபியே கத் நரா தக்லுப வஜ்ஹுக ஃபிஸ் ஸமா, நபியே உங்களுடைய பார்வையை நீங்கள் புரட்டி வானத்தின் அளவிலே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதற்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுத அதே கிபிலா திரும்ப முஸ்லீம்களுடைய கிபிலாவாக ஆக்கப்பட வேண்டுமே என்ற ஆர்வத்தில். فَوَلِّ وَجْهَكَ شَطْرَ الْمَسْجِدِ الْحَرَامِ, நபியே மஸ்ஜிதுல் ஹராமை கிபிலாவாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிக்கு அல்லாஹ் ஷரீஅத்தையே மாற்றி கொடுத்தான். அடுத்தது, நாம் அன்றாடம் துப்புரவு செய்யக்கூடிய சில துப்புரவுகள், மறைவான இடங்களிலே இருக்கக்கூடிய அந்த முடிகளை அகற்றக்கூடிய அந்த சுண்ணாக்கள், மீசையை கத்தரிக்கக்கூடிய சுண்ணாக்கள், இதுவெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த சுண்ணாக்கள். அதையே பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு வழிகாட்டினார், நபியே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் நபியே. உண்மையான முறையிலே அவப்போரிலே நீங்கள் ஈடுபடுங்கள், ஜிஹாது செய்யுங்கள். மில்லத அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம், இது அவரையே நீங்கள் பின்பற்றுங்கள். நாங்கள் நபியே உமக்கு வாய் அறிவித்தோம், இப்ராஹிம் ஹனீஃபா, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றும்படி. இப்படியாக ஒரு நபி செய்த சுன்னாவை தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவாக சில இடங்களிலே ஏற்றிருக்கிறார்கள். இதில ஒன்றுதான் உபஹியா, இதில ஒன்றுதான் உபஹியா. முஸ்லிமுடைய ஹதீஸ், நபி அவர்கள் உபஹியாவுடைய அந்த குர்பானியுடைய பிராணியை கீழே திரட்டி அதனை அறுக்க முற்படும் பொழுது கிட்டிருக்கக்கூடிய பாவி கேட்கிறார், மா ஹாதா மா ஹாதிஹில் அவாஹியா ரசூலல்லாஹ், இது என்ன உபஹியா? சொன்னாங்க, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுன்னத அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய சுன்னத்தில் நான் செய்கிறேன். முஸ்லிமுடைய வேற ரிவாயத் வருகிறே, வக்கது தம்ம நுஸ்குஹு சுன்னத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் காலா காலம் வாழையணி வாழையாக பின்பற்றிக் கொண்டு வந்த சுன்னத். உலமாக்களுக்கு தெரியும், மார்க்கத்துடைய அடிப்படை ஒரு உசூல் இருக்கிறது. ஒரு ஹதீஸை கண்டுபிடிக்க, ஒரு ஹதீஸ் சஹீஹா பலஹீனமானதா என்று கண்டுபிடிக்க மார்க்கத்துடைய உசூல் இல்லாமல் யாருக்கும் சொல்ல முடியாது. அதில் பிரதானமான அடிப்படை மூன்று ஆதாரங்கள் சொல்லப்படும். ஒன்று, நபி அவர்கள் செய்த சுன்னத். நபி அவர்கள் செய்த சுன்னத். இரண்டாவது, நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் குலஃபாவுர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் நேர்வழி பெற்ற அந்த ஹலீஃபாக்கள் செய்த சுன்னத்துகள். நபியவர்களுடைய வாழ்க்கையில் இல்லையா குலஃபாவுர் ராஷிதீனை பார்க்கும்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு நீண்ட தலைப்பு. இதுவும் இல்லை என்றால் அமலுல் முஸ்லிமீன் யஹ்தஜ்ஜுபி. இந்த உசூல்ல எந்த இமாம்களும் வேறுபட்ட கருத்து சொல்லல. ஒரு அமலை முஸ்லீம்கள் காலா காலம் தொடர்ச்சியாக பின்பற்றிக் கொண்டு வந்தால் அது மார்க்கத்திலே ஆதாரமாக எடுக்கப்படும். அதற்கு மதுஹபுக்கு வெளியிருக்கக்கூடிய கைரு முக்கல்லிதீன்களாக இருக்கக்கூடிய இமாம்களும் காட்டக்கூடிய ஆதாரம் இந்த ஹதீஸ் தான். முஸ்லிமுடைய ஹதீஸ் சுன்னத்தை முஸ்லிமீன் முஸ்லீம்கள் காலா காலம் செய்து கொண்டு வந்ததை ஆதாரமாக மேற்கொள்ளப்படும். இது ஒரு அடிப்படை உசூருடைய ஒரு காயிதா. இந்த இடத்துல உலகையாவுடைய அமல் எவ்வளவு பாரம் என்பதை தான் நான் இந்த இடத்திலே சொல்ல வந்த நோக்கம். வேற எந்த ஒன்றும் இல்லை. இது எவ்வளவு காலம் நபி அவர்கள் எப்போது சுன்னத்தை செய்தார்களோ அதிலிருந்துதான் அந்த சுன்னத்துடைய வயது. நபி அவர்கள் செய்த சுன்னத் சுமார் 2000 வருடம் என்று வைத்துக் கொள்வோம், 1400 வருடம் என்று வைத்துக் கொள்வோம். உபஹையாவுடைய அமல் சுமார் 6000 வருடங்களுக்கு அப்பால். இதனுடைய நீண்ட வரலாறு சுருக்கி நாங்கள் விளங்கிக் கொள்வதே அந்த அமலை செய்வதற்கு எங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். நாம் ஒவ்வொரு ஹஜ் பெருநாளுடைய ஹுத்துபா வந்தால் அங்க எந்த தலைப்புல ஹுத்துபா செய்வார்கள், அந்த ஹுத்துபாவில் எதை ஞாபகப்படுத்துவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார் செய்த அந்த குர்பானையும் அந்த கொலையும் ஒவ்வொரு ஹுத்துபாவில் ஞாபகப்படுத்தப்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரண்டு மகன்மார்களுக்கு மத்தியில மார்க்கத்துடைய ஒரு சட்டத்தை தெளிவுபடுத்தும் மூலமாக அதிலே அல்லாஹ் ஒரு தெளிவை ஏற்படுத்த குர்பானை கொடுக்க சொன்னான். ஆதம் அபில் ஹக்கி இத் கர்ரபா குர்பானன் ஃபதுஹுப்பில மின் அஹதிஹிமா வலம் யதகப்பல் மின் அல்ஆகர். ரெண்டு பேரும் குர்பான் கொடுத்தார்கள். ஒருவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அடுத்தவருடைய குர்பான் அது நீக்கி தள்ளப்பட்டது, கபூல் செய்யப்படவில்லை. காரணம், ரெண்டு பேரும் ஈமான்ல ஒரே இஸ்தானம் உடையவர்கள் அல்ல. ஒருவர் முஃமினா இருந்தார், அடுத்தவர் ஈமானிலே பலவீனப்பட்ட ஒருவராக இருந்தார். அவருக்கு வந்த அந்த பொறாமையிலே தன்னுடைய இரத்த சகோதரனை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை தான், நிச்சயமாக நான் உன்னை கொலை செய்வேன். சஹீஹ் முஸ்லிம்ல புகாரில வரக்கூடிய ரிவாயத், உலகத்தில் நடந்த முதல் கொலை அவர் தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கினார், கொலை செய்தார். அவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள் வரைக்கும் முழு உலகிலேயும் எத்தனை கோடி கொலை நடக்குமோ அத்துணை கோடி கொலையுடைய ஒரு பாவத்தின் பங்கு ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஏன், அவர் முதல் கொலைக்கு காரணமாக இருந்தவர். இப்ப அல்லாஹ் குர்பான் கொடுக்க சொன்னதே அந்த நேரத்தில் குர்பான் கொடுக்கப்பட்டது இரு என்பதை அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்ஸீரில் எழுதும் பொழுது ஒரு ஆடு தான் அங்கே குர்பான் கொடுக்கப்பட்டது. அந்த ஆட்டை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ சுப்ஹானஹு வதஆலா குர்பான் கொடுத்தவுடன் அந்த ஆட்டை அல்லாஹ் பாதுகாத்தான். இஸ்னாதுஹு ஜய்யித், சஹீஹான இஸ்னாதும் இருக்கிறது. இந்த சரித்திரம் பிறை என்றால் எனக்கு கை நீட்டாமல் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃப்ஸீரை பார்க்கட்டும். தஃப்ஸீரில் எழுதப்பட்ட சஹீஹான இஸ்னாதை தான் சொல்கிறேன். அந்த ஆட்டை அல்லாஹ் பாதுகாத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுக்க முற்படும் பொழுது அதற்கு பரவலாக சுவர்க்கத்தில் இருந்து ஆடு இறக்கப்பட்டதாக சரித்திரம் சொல்லுவே அது அந்த ஆடுதான் என்று அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள் தஃப்ஸீர்ல. அந்த ஆட்டை தான் கொடுத்தாரு. அந்த ஆடை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபையாவுடைய அமல் என்று பின்பற்றினார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் பேர் அந்த உபஹையாவை கொடுத்தாலும் இதனுடைய வரலாறும் ஹிஸ்டரியும் இது பழைய சரித்திரம். எப்பையோ செய்யப்பட்ட ஒரு சுன்னாவை தான் நானும் நீங்களும் பின்பற்றிக் கொண்டு வருகிறோம். அவ்வளவு பாரமான ஒரு கட்டியான சுன்னத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உபஹையா ஏன் கொடுக்கணும், ஏன் அறுத்து பலியிடணும், மார்க்கத்தில் இப்படி ஒரு அமலை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான்? உலமாக்கள் சுப்ஹானல்லாஹ் இதற்கு கீழால் ஐந்து விதமான ஹிக்மத்துகளை எழுதுகிறார்கள். ஏன் அல்லாஹ் உபஹையாக ஏற்படுத்தினார்? முதலாவது எழுதுகிறார்கள், அத்தகர்ருபு இலல்லாஹ். அத்தகர்ருபு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பிராணிகளை அறுத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள. குர்ஆனுடைய சில ஆயத்து வந்திருக்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வப்தகு இலைஹி வஸீலா, நீங்கள் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு வழியை தேடிக்கொள்ளுங்கள். எப்படி அடுத்தவர்களுடைய நெருக்கத்தை அடைய உலகத்திலே பலவிதமான முயற்சிகள் செய்யப்படுகிறதோ இது போன்று ரப்பை நெருங்குவதற்கு ஒரு வழியை பாருங்கள். அல் வஸீலா என்ற இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் எழுதும் பொழுது அல்லாமா இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், அத்தகர்ருபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு அமலை நீங்கள் செய்து வாருங்கள். குர்பான், குர்பான் என்று சொல்றோமே, உலமாக்களுக்கு தெரியும் குர்பான் என்பது அரபு சொல். இதற்கு அகராதி அர்த்தம் நெருக்கம் என்றர்த்தம். கருவ என்றால் நெருங்கினான், குர்பான் என்றால் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒரு அமல். இதனால் அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கிறது. மேலே சொன்ன அந்த ஹதீஸிலே சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அறுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டுடைய உடம்பிலையும் இருக்கக்கூடிய அந்த மயிர்கள் அளவுல நன்மைகள் கொடுக்கப்படும் என்று நபி அவர்கள் சொல்ல சஹாபி ஆச்சரியமாக கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், செம்பரி ஆட்டில கூடுதலான முடிகள் இருக்கிறதே, அந்த ஆட்டுடைய முடியாகவும் நன்மை கிடைக்குமா? நபி அவர்கள் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹசனா, ஒவ்வொரு முடிகளுக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுப்பார். இரண்டாவது ஹிக்மத், குர்பானின் மூலமாக உபஹையாவின் மூலமாக மறைந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு வரும். முதுகமான மூடரான ஒரு காரியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம், கல்லனை பிடிக்கலாம், பயங்கரமான நோய்களை லேசாக்கலாம், குணமாக்க முடியாத பயங்கரமான நோயிலிருந்து தப்பலாம். என்ன நோக்கத்திலே குர்பான் செய்யப்படுகிறோ அந்த நோக்கத்திலிருந்து அவருக்கு கலவலாம். வழக்கிலே மாட்டின ஒருவர் நீர்த்து வச்சு அறுத்து பலியிடலாம், அவர் வழக்கிலிருந்து வெளியே வரலாம். இது அல்லாஹ் இந்த குர்பானிலே வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மர்மம். அதனால தானே நிறைய பேர் நேர்ச்சை என்ற அடிப்படையில் நிறைய ஆடுகளை மாடுகளை குர்பான் செய்வார்கள். எதற்கு? இதில் அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு சிபாவை வைத்திருக்கிறார். சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு கொலை நடைபெற்றது, சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். அந்த கொலை ஒரு மர்ம கொலை. இப்ப இந்த காலத்தில் இவ்வளவு பெரிய நவீன கருவிகள் இருக்க, இந்த காலத்திலேயே ஒரு கொலையை கண்டுபிடிக்க ஆக குறைந்தது ஒரு 10 நாட்கள் தேவை. சந்தேகத்தின் பேரில் கைது செய்யலாம், அதுவல்ல கொலை செய்தவரை பிடிக்க இந்த காலத்திலே எவ்வளவு சிரமம். அந்த காலத்தில் மர்ம கொலை. அல்லாஹ்விடத்திலே இந்த விடயத்தை ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாரம் சாத்த ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், மூசா உங்க கூட்டத்துக்கு சொல்லுங்க ஒரு மாட்டை எடுத்து குர்பான் கொடுக்கும்படி. இன் அல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹூ பக்ரா, உங்க ரப்பு ஏவுகிறான் உங்களுக்கு ஒரு மாட்டை குர்பான் செய்யும்படி. பனு இஸ்ரவேலர்கள் அழிக்கப்படுவதனுடைய அழிக்கப்பட்டனுடைய பிரதான அடிப்படை அவர்கள் நபிமார்களுக்கு மேலால் கேள்விகளை கேட்டுக் கொண்டு போனார்கள். இவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். அது எப்படி மாடு, அந்த மாடு என்ன கலர் இருக்கணும், அதனுடைய தன்மை என்ன என்ற கேள்விகள் எல்லாம் அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். இந்த விடயத்தை சொன்னே பனு இஸ்ராயேலுடைய புத்திக்கு படல, அதை குர்பான் கொடுத்தா கொலகாவல கண்டுபிடிக்கலாமா, இது மார்க்கத்தோடு அடிப்படை இல்லையே என்று அவர்கள் யோசித்து இதை ஒரு கேவலமாக ஒரு இழிவான செயலாக பேசினார்கள், கேள்விகளை கேட்டார்கள். அது எப்படி மாடு என்று குர்ஆனுடைய சூரா பக்கராவுடைய நீண்ட சரித்திரம். அல்லாஹ் சொன்னான், கேள்விகளை கேட்டவுடனே அல்லாஹ் கஷ்டப்படுத்தினான். நபியிடத்தில் வந்து ஒருத்தர் கேட்டார், யார் ரசூல் அல்லாஹ், ஐன அபி, எந்த வாப்ப எங்க, எந்த வாப்ப யார் என்று கேட்டார். நபி அவன் சொன்னாங்க, உண்ட வாப்ப யார் என்று கேட்கிறது அந்த கேள்வி உனக்கு பொருத்தம் இல்லை, அது வெளியாக்கப்பட்டால் நீ கை சேரப்படுவாய். ஏன், உண்ட வாப்ப வேறுத்தரா இருந்தா மார்க்கத்தில் தேவையில்லாத கேள்விகளை கேட்காதீர்கள், அது வெளிப்படுத்தப்பட்டால் கை சேரப்படலாம். இவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் கஷ்டப்படுத்தினான். அந்த மாடு வேலை செஞ்சிருக்க கூடாது, அதனால யாரும் வேலைகள் செய்த ஒரு மாடாக இருக்கக்கூடாது. அப்போ அதனுடைய கலர் தங்க நிறத்தில் இருக்கணும், தங்க நிறம் என்றா மஞ்சள் தான், ஆனா மினுங்கணும். பத்திக்குது எந்த அளவு கஷ்டப்பட்டாங்கண்டா, அப்படி ஒரு மாடு இல்ல, தேடி தேடி போறாங்க ஒரு இடத்துல அப்படி ஒரு மாடு இருக்குது. மாட்டுடைய காரணம் சொன்னால் தங்கத்துடைய மாட்டுடைய அளவு தங்கம் தந்தால் தான் மாட்டை தருவேன். உபசரியங்கள் எழுதுறாங்க, மாட்டுடைய அளவு தங்கம் கொடுத்து தான் மாட்டை வாங்கினாலாம். இது கேள்விகள் கேட்டுக்கொண்டு போனால் அல்லாஹ் கஷ்டப்படுத்தினான். அல்லாஹ் சொன்னான், இப்ப மாடு கிடைச்சிருச்சு, மாட்டை அறுத்து அதனுடைய குர்பானுடைய ஒரு பார்சல மையத்தாக இருக்கக்கூடிய கொலை செய்யப்பட்ட அந்த ஜனாசாவுடைய தொடையிலின் மீது நீங்கள் அறியுங்கள், தொடையிலே ஒரு பார்சலை வையுங்கள், ஜனாசா எலும்பி செல்லும் என்னை யார் கொண்டது. இது குர்ஆன்ல வரலாம் நம்புறோம், எங்கேயாவது ஹதீஸ் இருந்தா அதுக்கும் சாய அடிச்சிருப்போம். ஏன் மூளைய போடுறது படலையா, ஹதீஸ்ல இல்ல. இதன் சமூகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய முசீபத், அறிவை போட்டு 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 ஹதீஸ் அப்படியே தள்ளித்தான். புகாரியுடைய ஹதீஸ் சொல்லத்தானே என்று மனால சொல்றேன், புகாரியுடைய ஹதீஸ் அப்படியே அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்துல அவரை நெருப்புல நுண்ணுறது போட்டவுடன் ஒரு பள்ளி ஊதிச்சு, நல்லா பத்தட்டம் உண்டு. எங்க வரைகள் புகாரியில இந்த ஹதீஸுக்கு வேட்டு வைத்தான். இது நடைமுறை சாத்தியம் சரியா, அவ்வளவு பிரமாண்டமான நெருப்பை ஒரு பள்ளிக்கு ஊதலாவா, இந்த கேள்வியை கேட்டது எல்லா படித்தவனும் பணிய. ஏன் அக்கள் சொல்லும், அவ்வளவு பெரிய ஒரு நெருப்பை ஒரு பள்ளிக்கு ஊதலாவா, தௌஹீதுக்கு எதிராக ஏகத்துவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்கிறார் என்று அந்த பள்ளிக்கு எப்படி தெரியும், அது திட்ட போடுறதே கருகி விழுந்திருக்கும். அதனால இது நடைமுறை சாத்தியமற்றது. இமாம் புகாரி ஹதீஸை கொண்டு வந்திருந்தாலும் இதுவும் மறுக்கப்பட வேண்டிய ஹதீஸ் என்று பேசினானா இல்லையா, இந்த சரித்திரம் ஹதீஸ் வந்திருந்தா நிச்சயமா நானும் அதுல மாட்டிருக்கலாம். அது எப்படி ஜனாதா எழுந்து பேசும், குர்ஆன் சொல்லி குர்ஆனுடைய பார்சலை கொண்டு போய் ஜனாசாவுடைய தொடையிலே அடிக்க ஜனாசா எழும்பி சொல்லிச்சு, என்ன கொண்டது இந்த தோட்டக்காரன் அல்ல, என்ன கொண்டது இவர்தான் ஆளை காத்து கொடுத்துச்சு. இதெல்லாம் கேட்கிறோம், ஏன் குர்ஆன் எங்களுக்கு கருத்து வேற்றும் இல்லை, அது புத்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் கபூல் செய்தே ஆகிறோம். எவ்வளவு முகமான ஒரு செய்திய குர்ஆன் வெளியே கொண்டு வந்துட்டு என்பது, அதனாலதான் அகீகா என் கொடுக்க சொன்னார்கள். அகீகாவுடைய மர்மம் என்ன, குழந்தையுடைய பாதுகாப்பு. அப்படி அவர்கள் அகீகா கொடுக்க சொன்னார்கள். பழைய ஆட்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அகீகா கொடுத்திருக்க மாட்டார்கள், பின்னால் அவர்களுடைய அகீகாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அது வேற ஒரு விஷயம். அப்ப இந்த உல் ஹையா என்ற அமல் அதற்கு மூத்தாவை இஸ்லாத்துடைய காலத்தில் நடந்த அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் குருபானை கொடுக்க சொன்னான் என்றால், குருபான் என்பது அறுத்து பலியிடுவது என்பது எவ்வளவு மார்க்கத்தில் ஒரு அடிப்படை. இது ஹிக்மத். அடுத்தது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுடைய ஒரு நலனை பார்த்திருக்கிறார். நோன்பு குறித்து அனைவர்களும் பெருநாளை கொண்டாடணும், அதனால் ஜகாத்துல் ஃபித்ரா அரிசி கொடுக்கணும். நபியவர்களோ எந்த ஒரு சஹாபியோ அரிசி அல்லாமல் பணம் கொடுக்கவில்லை. அரிசாகத்தான் அதனை ஒரு ஹெல்த்தாவாக, ஒரு கோதுமையாக, ஒரு பொருளாகத்தான் கொடுத்தார்கள். ஏன், நோக்கம் என்ன தெரியுமா? பெருநாள் அன்று பவளக்கு அவன் சோறு விண்ணணும், அனைவர்களும் சந்தோஷமாக சாப்பிடணும். அதனால் இமாம் பெருநாளுடைய குதுபாவுக்கு மிம்பருக்கு ஏற முன்னால் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுத்தால் தான் கபூல் ஆகும். சில இமாம்கள் சொல்றாங்க ரமலானுடைய ஆரம்பத்தை கொடுக்கணும். மதுகவுக்கு வெளியிருக்கக்கூடிய முஜ்தஹிதீன்களுடைய கருத்து, மதுகவுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய இமாம்களுடைய கருத்தும் 28வது நோன்பு அவர் கொடுக்கணும். ஏன், எல்லோரும் அந்த நாளையில சோறு சாப்பிடணும், சந்தோஷமாக சாப்பிடணும். பெரியார்களே, சகோதரர்களே, உதுஹியா இது ஈதுல் ஃபித்ர்ல, ஈதுல் அலஹாவுல அல்லாஹ் மாமிசத்தை ஏற்படுத்தினான். எல்லோரும் மாமிசம் சாப்பிடணும். மாமிசம் சாப்பிட வசதி இல்லாதவர்களும் அந்த நாளில் அழகாக உண்ணணும் என்ற நோக்கம் இருக்கிறது. எனவே இந்த இஸ்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அனைவர்களுடைய அந்த வழிமுறைகள், குடும்பத்துடைய நெருக்கங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. இப்படி இமாம்கள் ஹிக்மத்துகளை எழுதுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பவும் யாருக்கு நிய்யத்து வருகிறதோ அவர் உபசையாக கொடுக்கிறார். ஒரு சில விடயங்களை மாத்திரம் சொல்லி முடிவுக்கு வருகிறேன். எல்லோருக்கும் தெரியும் நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ், மன் வஜத தாஅதன், யாருக்கு உபஹியா கொடுக்க வசதி இருந்தும் அவர் கொடுக்காமல் இருக்கிறாரோ, ஃபலா யக்ரபன் முஸல்லானா, பெருநாள் தொழுகைக்கு எங்களை தொழக்கூடிய இடத்திற்கு அவர் நெருங்கக்கூடாது. கடுமையான ஹதீஸ். இந்த ஹதீஸை வச்சு இரண்டு இமாம்கள் இரண்டு கருத்தை எடுத்தார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனபி மதுஹபை சார்ந்த அந்த உலமாக்கள் சொன்னார்கள், உபஹியா கொடுப்பது வாஜிப், கொடுக்க ஆகணும், இல்லா தண்டனை. ஏன், இந்த ஹதீஸ்ல எச்சரிக்க வேண்டியது, பலா எக்கரவன் முசல்லானா, எங்க சொல்லக்கூடிய இடத்திற்கு நெருங்கக்கூடாது என்று எச்சரிக்கை வந்திருக்கிறது. அதனால வாஜிப், அனசி மதுவுக்கு வாஜிப். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி பார்த்தார்கள், தண்டனை சொல்லப்பட்டில்லையே, கொடுக்காமல் இருந்தால் தண்டனை இல்லையே, அதனால வாஜிப் என்ற ஹுக்கும வைக்காம சுன்னா முஅக்கதா, கட்டியான சுன்னத் இது. ஒரே ஹதீஸ், இரண்டு இமாம்கள் இரண்டு பேர் இறங்குகிறார்கள், உம்மத்துக்கு அது ரெண்டும் ஹைராக போனது. நிறைய பேருக்கு உபஹையாவுடைய அந்த காலம் வந்தாலே ஹஜ்ஜி செய்வது போன்று, ஜகா கொடுப்பது போன்று வசதி இருக்கணும் என்று யோசிக்கிறார்கள். அதுவல்ல, உபஹையா கொடுக்க யாருக்கு வசதி இருக்கிறதோ, ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுத்தார்கள், ஒரு ஒட்டகத்தை கொடுத்தார்கள். சஹிஹி முஸ்லிமுடைய ஹதீஸ், ஒரு மாட்டுடைய விலை 20,000 ரூபாண்டா, ஏழு பேர் சேர்ந்தா ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா. இவர் நினைக்கிறார் எனக்கு உதகையா கொடுக்க வசதி இல்ல, 10,000 ரூபா இல்ல, ஆனால் இவர் பாவிக்கிற மொபைல் போன் 30,000 ரூபா. பெரியார்களே, சகோதரிகளே, இவரை கொடுக்கலாம், இவருக்கு அந்த அமலை நிறைவேற்றலாம், அதில் ஒரு பங்குதாரியாக மாறலாம் என்பதுதான் அந்த ஹதீஸுடைய சுருக்கம். அதனால பெரியார்களே, சகோதரர்களே, முடியமானவர்கள் வசதிக்கு ஏற்ப அந்த உதஹியாவுடைய அமலையும் செய்வோம். அடுத்தது ஆக ஒரு முக்கியம், அனைவர்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உதஹையாவுடைய காலம் வந்தால் மாற்று மத சகோதரர்களுக்கு உதஹையாவுடைய மாமிசத்தை கொடுக்கலாமா? இதை பற்றியும் சுபஹானல்லாஹ், சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே இமாம்கள் பேசியிருக்கிறார்கள். நபியவர்களுடைய காலத்திலே நடந்த சில விடயங்களை எல்லாம் சொல்லி அந்த மசாலாவும் பேசப்பட்டிருக்கிறது. தொஃபா போன்ற அடிப்படை கிதாபுகள், நூல்களிலே சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விக்குண்டான பதில இமாம்கள் சொல்வதோடு அகில இலங்கை ஜும்ஐயத்துல் உலமா யாரும் தவறாக நினைக்க வாரோ, ஜும்ஐயத்துல் உலமா பொதுவாக இலங்கை வாழ் முஸ்லீம்களுக்கு ஒரு அழகான ஒரு வழிமுறையை காட்டக்கூடிய எல்லா நபர்களும் உள்ளடக்கிய பாஷாவா நிறைய எல்லா இயக்கத்தை சேர்ந்த உலமாக்கள் மூத்தவர்கள் இருந்து ஒரு டீம் பேஸ்டாக இயங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் தான் அகில இலங்கை ஜும்ஐயத்துல் உலமா. 1925 ஆரம்பிக்கப்பட்டது, சுமார் 92 வருஷம், 92 வருடம். அதிலிருந்து இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மதுகபுக்கு உள்ளால வெளியால இருக்கக்கூடிய சவுதியுடைய உலமாக்கள் எல்லோருடைய கருத்தையும் வைத்து அவர்களும் ஒரு தகவலை விட்டிருக்கிறார்கள். இந்த உதுஹையாவுடைய மாமிசத்தை மாட்டு மத சகோதரர்களுக்கு கொடுக்கக்கூடிய விடயத்தில் 3 கட்டங்களாக நாம் கடைபிடிப்பது சாலச்சிறந்தது. முதலாவது, உபஹையா என்பது எங்கட ஒரு வணக்கம். குர்ஆன் சொல்லுது மாற்று மத சகோதரர்களுடைய வீட்டில் சாப்பிடலாம். நபி அவர்கள் யூதருடைய வீட்டிலே சாப்பிட்டு இருக்கிறார்கள், இது பிரச்சனை அல்ல. ஆனால் வமா ஸுபிஹா அலன் நுஸுபி, மாற்று மத சகோதரர்கள் அவர்களுடைய வணக்கத்திற்காக வேண்டி ஏதாவது செய்தால் அது உங்களுக்கு ஹராம். எப்படி பன்றியுடைய மாமிசம் ஹராமோ, அதைக்கும் குர்ஆன் சொல்லுது இரத்தங்கள் எப்படி ஹராமோ, செத்தவைகள் எப்படி ஹராமோ, வமா ஸுபிஹா அலன் நுஸுபி, மாற்று மத சகோதரர்கள் அவர்களுடைய வணக்கத்திற்காக வேண்டி செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது ஹராம். ஏன்? அது வணக்கம் சார்ந்தது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் உதுஹையாவுடைய மாமிசம் இது எங்கட வணக்கம். இது பல ஆயிரம் வருடம் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுன்னத், அதனால் கொடுக்க முடியாது என்ற பலமான கருத்தை வைத்ததனால ஷாஃபியாக்கள், ஷாஃபி மதுகதை சேர்ந்த உலமாக்கள் சொல்கிறார்கள் ஹராம் என்ற தீர்ப்பை கூட கொடுக்கிறார்கள். மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுக்க கூடாது, இது ஷாஃபியாக்களுடைய சட்டம். இலங்கையுடைய மார்க்கத்துடைய எல்லா விவகாரங்களும் ஷாஃபி மதுகதையே சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்பது இலங்கையாவுடைய முடிவு. அதனால் இந்த கட்டத்தை முதலாவது எடுத்து முடியாத பட்சம் பக்கத்து வீட்டுக்காரன் மாற்று ஒரு வேலை செய்ய முடியாது என்றால் நீங்கள் முடியாத கட்டத்தில் இரண்டாவது கட்டத்துக்கு வாங்க. என்ன சொல்லுது? வேற மாமிசங்களை வாங்கி அதனை கொடுக்கலாம். அறுக்கும் பொழுது கித்த இருக்கிறான், பங்கிடும் பொழுதும் கித்த இருக்கிறான், அவ்வளவு முஸ்லீம்களோடு நெருங்கிப் பழகிறான். வேறு விதம் வேறு ஹிக்மத்துகளை செய்ய முடியாது என்றால் கொடுப்பதில் பிரச்சனை இல்லை. சவுதியுடைய உலமாக்கள் குர்ஆனுடைய சில ஆயத்துகளை கொண்டு வந்தும் பேசியிருக்கிறார்கள். அன் தபர் ரூஹும் வதுஸிது இலைஹிம் என்ற ஆயத்திற்கு இங்க இதுல கொடுக்கிற எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாம் இதை கொடுப்பது பிரச்சனை இல்லை என்ற ஒரு பெரிய ஒரு வாதத்தை எடுக்காமல் முடியுமான அளவுக்கு எங்கட மார்க்கம், எங்கட இஸ்லாம் சார்ந்த ஒரு காரியம் நாங்கள் எங்களுக்குள்ளாலே செய்து கொள்வோம் என்ற ஒரு அடிப்படையை பேணுவது இக்கட்டான கட்டம். அது யாருக்கு நடக்கும் தான்? சில ஊர்கள் இருக்குது, கொழும்புல சில இடங்கள், இது போன்ற சில ஊர்கள் அது ஆரம்பத்திலே மாற்று மத சகோதரர்கள் வாழக்கூடிய ஊராக இருந்து தற்பொழுது முஸ்லீம்கள் குடியமர்த்தப்பட்டு முஸ்லீம்கள் கூடுதலாக வாழ்கிறார்கள், மக்களோடு நல்லாக புலர்கிறார்கள் என்றால் அப்படியான சில ஊர்களுக்கு தான் இந்த நிலைமை ஏற்படும். அவர்கள் அதனை கருத்தில் கொண்டு கொடுப்பதில் பிரச்சனை அல்ல என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதிலே நடு நிலைமையை நாம் கருதி செய்து கொள்வது மிகவும் சிறந்தது என்று கேட்டுக்கொண்டு கடைசியாக பெருநாளுடைய தினம், அந்த தினத்திற்கு முன்னால் எங்களுடைய பணங்கள் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்தவைகள் ஹலாலாக தேடியிருப்பார், ஹராத்தில் அது சில நேரம் செலவழிக்கப்படும். அதனால் வீணாக அந்த பணங்களை இத்திராக்குடைய அடிப்படையில் வீண் விளையம் செய்யாமல் முடியுமான அளவுக்கு நாம் வீண் விளையம் இல்லாமல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத செயல்களை தவிர்த்து நாம் செய்து கொள்வது சுற்றுலா செல்லக்கூடிய குறிப்பாக மாணவர்கள், நாம் அதிகமான மாணவர்களுடைய ரமலானுக்கு முந்தின மாதத்திலிருந்து இன்று வரைக்கும் கேள்விப்படுறோம், மரணித்த அதிகமானவர்கள் வாலிபர்கள், வாலிபர்கள் வீதி விபத்திலே அவர்கள் சிக்கி நிறைய வாலிபர்கள் மரணித்தார்கள். அதனால் கண்டிப்பாக மார்க்கத்தில் சுற்றுலாவுக்கு அனுமதி இருக்கிறது. ஹராமான பாவனைகள், ஹராமான முறைகள், தொழுகையை பாழாக்கி அவன் கிளாஸ் அல்ல குர்ஆன் ஓதினாலும் கூடாது. ஒருத்தர் அஞ்சு நேரம் தொழுகையில் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார், அதுவும் அவருக்கு ஹலால் இல்லை. அதனால் ஒரு கிளாஸை தாண்டி ஒரு டியூஷனை தாண்டி என்னோட தொழுகை மாறுதுண்டா, அந்த படிப்புல எந்த பிரயோசனமும் இல்லை. இதை அடிப்படையாக வைத்து எங்களுடைய சுற்றுலாக்கள் அப்படி இருந்தால் ஒரு அழகான முறையில முஸ்லீம்களுக்கு வழிகாட்டக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்கு சென்ற சிங்கள பெருநாளுடைய அந்த பிறப்பில அதாவது நூறாவது ஏற்பட்ட மிக பயங்கரமான சரித்திரம் அது. மாற்று மத சகோதரர்கள் எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் அனைவர்களும் கேள்விப்பட்டும் எங்கட பெருநாளா அல்லது அவங்கட பெருநாளா என்று பேசுற அளவுக்கு முஸ்லீம்கள் மிக கேவலமாக வளர்ந்து கொண்டார்கள். அதனால பெரியார்களே சகோதரர்களே, இந்த விஷயம் எல்லாம் கருதி இவர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த விடயத்தில் வழிகாட்டி ஒரு நல்ல அமைப்புல, இது பெருநாளாக இருந்தாலும் தியாக திருநாள், பல தியாகங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அதனாலதான் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கமே இருக்கிறது என்ற அடிப்படையை உள்ளத்திலே கொண்டு நாம் இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுவோம். வேற்றுமை அனைவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நாம் அனைவர்களும் முஸ்லீம்கள் என்ற அந்த அடிப்படையில் ஒரே கொடிக்கு கீழால் வாழ்ந்து மரணிக்க இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபிக் கிருபை செஞ்சல்வானாக, வேதங்களுடைய பாவத்தை மன்னித்து செல்வாயாக, எங்களுடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் உதஹியா கொடுக்க நீயத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய உதஹியாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய நாட்டிலிருந்து ஹஜ்ஜிக்காக வேண்டி போயிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜுன் மப்ரூன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கிருவாயாக. யா அல்லாஹ், திடீர் ஆபத்துகள், திடீர் மௌத்துகள், வீதி விபத்துகள், கேவலமான நோய்கள், குணமாக்க முடியாத நோய்களை யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் சந்ததி சந்ததிகளையும் நீ பாதுகாத்தல்வாயாக. எங்களை யா அல்லாஹ் ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கவும் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். ஃபாஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.